கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த இல்ல பலிபீட ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் யாவரும் இந்த நாளிலும் கூட ஒன்றிணைந்து துதிகீதங்களில் உள்ள 24வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். துதிகீதங்களில் உள்ள 24வது பாடல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நாம் சங்கீத புத்தகம் 59 அதிகாரத்தை கூட நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நாம் தியானித்தபடி சங்கீதம் 56 60 வரையிலுமாக சங்கீதமானது மிக்தாம் சங்கீதம் என்று அழைக்கப்பட்டது என்று நாம் ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். மிக்தாம் என்று சொன்னால் அசைக்க முடியாத ஒரு நிலையான என்பதின் பொருள்படும்படியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகவே இந்த சங்கீதங்கள் மிக்தாம் சங்கீதம் என்று அழைக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 59 அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் முழுமையாக இப்போது நான் வாசிக்கிறேன். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்பிவையும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வெய்யும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்பிவித்து இரத்தபான பிரியமான மனுஷருக்கு என்னை விலக்கி இரட்சியும், இதோ என் பிராணனுக்கு பதியில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரம் இல்லாதிருந்தும் ஓடி தெரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீ சகல ஜாதியும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயசெய்யாதேயும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊரையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கலக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர். அவன் வல்லமையை தான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என்னுடைய சத்துருக்களுக்கும் நீதியை சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும். என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்களிட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையினால் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்தினாலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலும் மானீர். என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுமான் என் தேவனுமாயிருக்கிறார். அதனால இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது, தாவீது ராஜாவை சவுல் கொலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பல வகையில் முயற்சி செய்தான். அப்போது அவன் முயற்சி செய்கிற போது அவன் தன்னுடைய சேவகர்களை அனுப்பி சவுல் தாவீதை கொலை செய்ய முயற்சி செய்த போது பாடின ஒரு பாடலாக இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐந்து, நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த 56-60 வரை நாம் பார்க்கும்போது பயத்தின் மத்தியிலும் திகிலின் மத்தியிலும் நடுக்கத்தின் மத்தியிலும் தாவீது ராஜா இருந்தபோது பாடின ஒரு பாடலுடைய ஒரு தொகுப்பாக இவைகள் இருக்கிறது. கிறிஸ்து வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நாம் பயப்படுகிறோம். பயம் இல்லாமல் இந்த பூமியில் யாரும் வாழ்வதில்லை. ஆனாலும் கூட இந்த பயத்தை போக்குகிற ஒரு ஒரு வல்லமையாக நம்முடைய விசுவாசம் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலும் கூட நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது ஒரு நெருக்கத்தின் மத்தியில் ஒரு பாடுகள் மத்தியில் அவனை தொடர்ந்து அவனை விரோதிகள் கொலை செய்ய முயற்சி செய்த போது அவன் பாடின ஒரு பாடலாக இது இருக்கிறது. இந்த சம்பவமானது 1 சாமுவேல் 19 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 19:11 அந்த சம்பவமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படி சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாக மீகால் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியிலே உம்முடைய பிராரணை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடிப்போனான் என்று சொல்லி 1 சாமுவேல் 19:11-12 சொல்கிறது. இந்த சம்பவத்தின் பதியில தான் தாவீது ராஜா இந்த பாடலை பாடினதாக சொல்லப்படுகிறது. அதனால ஒரு நெருக்கடியில் மத்தியிலே இந்த பாடலை அவர் பாடுகிறார். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவருக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து ரத்த பிரியமான மனுஷனுக்கு என்னை விலக்கி இரட்சியும் என்று சொல்லி அவர் பாடுவதை நாம் பார்க்கிறோம். அதனாலே நம்முடைய உபத்திர காலத்திலே இந்த ஒரு சங்கீத பாடல் என்பது ஒரு பொருத்தமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. நாம் உபத்திரத்தின் மத்தியில் இருக்கும்போது உபத்திர காலத்திலே நாம் இந்த பாடலை நாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களில் உபத்திரத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் நாம் இருக்கும்போது என் தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு உணவாக இருக்கிறது, அவர் வார்த்தைகள் எனக்கு பலனாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதோ மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ என் பிராணனுக்கு பதில் இருக்கிறார்கள், கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள் என்று சொல்லி தாவீது பாடுவதை பார்க்கிறோம். பல நேரங்களிலே நம்மை இந்த புலகமானது நம்மை நெருக்குகிறது, பிரச்சனைகளிலே தள்ளுகிறது, கொல்ல முயற்சிக்கிறது, விரோதிகள் நம்மை விரோதிக்கிறார்கள், பகைக்கிறார்கள், தொடர்ந்து பயமுறுத்துதலான ஒரு வாழ்க்கையை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கடிகளிலே நாம் இப்படி தாவீது ராஜாவை போல முழுமையாக நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக, தேவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரத்துக்குள்ளாக நாம் அடைக்கலம் புகுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீத புத்தகம் நமக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கலம். நாம் யாரை நோக்கியும் நாம் தஞ்சம் புக தேவையில்லை. முழுமையாக கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே அவர் ஒன்றே அடைக்கலம் என்பதிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பல வேளைகளில் நாம் சில நேரங்களிலே இந்த உலக பிரகாரமாக அநேக அடைக்கலங்களை நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாம் தேவன் என் வாழ்க்கையில் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் உணர்கிற ஒரு கூட்டமாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். உபாகம புத்தகத்தில் கூட ஒரு அழகான ஒரு வசனம், மிக பிரபலமான ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை கூட இந்த நாளிலே நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமம் 33 27 வசனம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு பிரபலமான வசனம் இது. உபாகமம் 33:27 வசனம். அண்ணாதி தேவனே, உமக்கு அடைக்கலம், அப்படியே நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அதனால அண்ணாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அதனால நம்முடைய தேவன் என்னுடைய அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மோசையினாலே. அதனால நாம் இன்றைக்கு பூமியில் நாம் வாழும்போது நமக்கு சில நேரங்களிலே அநேக நெருக்கடிகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரும்போது என் தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தை நாம் ஒருபோதும் நாம் கைவிடக்கூடாது. அந்த விசுவாசத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையின் அடைக்கலமான ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அவரிடத்தில் நான் தஞ்சம் புகும்போது என்னை அவர் பாதுகாத்து கொள்ளுகிறக்கூடியவர்களாக இருக்கிறார். என்னை விரோதிகள் நெருக்கலாம், பகைகள் நெருக்கலாம், வியாதிகள் நெருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகள் நெருக்கலாம். இந்த சூழ்நிலை, இந்த உலகத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு எதிராக இருந்தாலும் கூட என் தேவனுக்குள்ளாக நான் இருக்கிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருக்குள்ளே நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். என்னை இந்த உலகத்தினுடைய எந்த காரியமும் பாடும், என்னை ஒன்றும் செய்யாது என்கிற அந்த விசுவாசம், தைரியம் நமக்கு எப்போதுமே நமக்கு இருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசங்கள் குறைந்து போகிறது. அப்படிப்பட்ட நெருக்கடிகள் மத்தியில் நம்முடைய விசுவாச குறைச்சல்களை ஏற்படுத்தாதபடி அந்த நெருக்கடிகள் மத்தியில் நாம் அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ள நாம் முயற்சி செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். அதனால் இந்த பாடலை நாம் தியானிக்கும் போது ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை மாத்திரம் நாம் எப்போதும் இந்த பாடலிலே நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னீர்கள் என்று சொன்னால், பாடுகள் மத்தியில், பயத்தின் மத்தியில் நாம் இருக்கும்போது நாம் எப்படி தேவனுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எதிரிகளை தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி இங்கே தொடர்ச்சியான வசனங்களை நாம் பார்க்கும்போது அவைகளெல்லாம் நாம் தியானிக்க முடியாது. ஆனாலும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், அவர்கள் என்னுடைய எதிரிகள் எப்படியாக வீழ்ச்சியடைவார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக இங்கே தாவீது ராஜா சொல்கிறார். அவருடைய எதிரிகள் எப்படியெல்லாம் வீழ்ச்சியடைவார்கள், அவர் நாயைப் போல மாறிப்போவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில நகைப்பு இல்லாமல் போகும், அவர்களை தேவன் அவர்களுக்கு உணவில்லாத அவர்கள் ஊர் சுற்றி திரிவார்கள், அவர்கள் வாயில் எப்போதும் பட்டயமாக இருக்கும் என்று சொல்லி அநேக எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இந்த இடங்களிலே சொல்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. பாடலில் பார்க்கும்போது சேலா என்கிற வார்த்தையானது இந்த பாடலிலும் பயன்படுத்தப்படுகிறது. நான் வாசிக்கிறேன் 59:5 சேலைகளின் தேவனாகி கர்த்தாவே, இஸ்ரேவேலின் தேவனே, நீ சகல ஜாதிகளை விசாரிக்க விழித்தெழும்பும், வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயவு செய்யாதரும். சேலா என்று சொல்லப்படும். சேலா என்று வரும்போது அந்த வசனம் முக்கியத்துவப்படுகிற பாடலாக இருக்கிறது. அதை நிறுத்தி நிதானமாக வாசிக்க வேண்டும், மீண்டுமாக அவைகளை தியானிக்க வேண்டும் என்பபோது இந்த சேலா என்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக அந்த வசனத்தை இந்த சேலா என்பதற்கு ஒரு சில அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவனே நீ சகல ஜாதியம் விசாரிக்க விழித்தெழும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தய செய்யாதரும் என்று சாவித்ரி ராஜா சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நம் வஞ்சகர்களாக வாழ்கிற ஒருவருக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தயவு செய்கிறவர் அல்ல, அவர் பட்சிக்கிற அக்னி என்று வேதம் சொல்கிறது. அதனாலே நம்முடைய தேவன் யாரும் தய செய்கிறவர் அல்ல, ஆனாலே அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்னி என்பதையெல்லாம் பல வேலைகளிலே நாம் மறந்துவிட்டு அவர் எப்போதும் இரக்கம் உள்ளவர் அன்பானவர் என்றே நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதுவும் சேலா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபில அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும், நீ இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவன் இந்த பூமியின் எல்லை வரைக்கும் பூமியில அரசாளுகிறவர் யாக்கோபுடைய தேவன் என்று அறியும் பொருட்டு என் எதிரிகளை நிர்மூலமாக்கும் என்று சொல்லி இங்கே தாவீதுராஜா பாடுவதை நாம் பார்க்கிறோம். அதனால நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார். நம்முடைய எதிரிகளை அவர் நிர்மூலமாக்குற தேவன். உன்னை பகைக்கிறவர்கள் என்னை பகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. பழிவாங்குதல் எனக்குரியது என்று தேவத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசும்போது முள்ளின் மேல் உதைக்கிறது அரிதான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். அதனால இந்த பூமியில் நம்மை விரோதிக்கிறவர்கள் தேவனை விரோதிப்பதற்கு சமம், நம்மை பகைக்கிறவர்களை தேவன் பழிவாங்க சித்தமாக இருக்கிறார். பழிவாங்குதல் நம்முடைய வேலை அல்ல. தேவன் நம்மை பகைக்கிறவர்களை நம்மை சபிக்கிறவர்களை அவர் அந்த காரியங்களை திரும்ப அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். 16-17 வசனங்களை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானவே. நீர் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுமாய் இருக்கிறீர் என்று பாடுகிறார். மீண்டுமாக அவர் சொல்லுகிறார், நான் நெருக்கடி காலகட்டத்தில் பாடுகள் மத்தியில் என் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன் என்று இங்கே தாவீது பாடுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. என் தேவனாகிய கர்த்தர் நெருக்கடி மத்தியில் மீண்டுமாக தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன் என்று இங்கே தாவீது ராஜா சொல்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நாம் சில நேரங்களில் நெருக்கடிகள் மத்தியில் கூட எப்போதும் நாம் தேவனை நாம் தஞ்சம் புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்னுடைய எதிரிகளை நான் நோக்கி பார்க்கிறதல்ல, எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பிசாசு எப்படிப்பட்ட வல்லமையோடு கூட என்னிடத்தில் நெருங்கினாலும் என் தேவனுடைய வல்லமை என் மத்தியில் இருக்கிறபடினாலே என் தேவனுடைய வல்லமையை நான் சார்ந்து வாழ்கிறபடினாலே இவைகளை குறித்து கவலை இல்லை என்று நாம் எண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொரு உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியாத இன்னொரு வேத வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40 அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40 அதிகாரம் 29-31 வரை வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்க பண்ணுகிறார். இளைஞரை இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலை அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். தேவனை நம்பியிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டவைகள் எப்போதும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய கழுகு போல சேட்டைகள் அடைந்து எழும்பும்படியாக கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். இளைஞர் ஒருவேளை இலைப்படையலாம், வாலிபரும் இடறி விழலாம், ஆனாலும் கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் அவர்கள் சோர்ந்து போவதில்லை, ஒருபோதும் தன்னுடைய சத்துவத்தை அவர்கள் இழந்து போவதில்லை என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே 41 அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41 அதிகாரம் 10-13 வரை நான் மீண்டுமாக இன்னொரு முறை வாசிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10-13 வரை நான் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சை அடைவார்கள். உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள், ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வசனம் எவ்வளவு ஒரு ஆறுதலான வசனம். இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் நம்மை பார்த்து வழக்கையை பிடித்து பயப்படாதே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் வாழ்க்கையில உனக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னோடு போராடினவர்கள் நீ தேடி காணாதிருப்பாய். இன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் ஒரு இல் பொருளை போல் ஆவார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாடுகள், நெருக்கடிகள், சோதனைகளுக்குள்ள நாம் சிக்கி தவித்தாலும் கூட என் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நாம் ஒருபோலும் நாம் இழந்து போகாமல் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில தேவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக எப்போதுமே அவர் எனக்கு துணை நிற்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் என்னை பயப்படாமல் என்று தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிறபடினாலே எந்த நெருக்கடியிலும் நான் பயப்படாமல் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று நாம் அவரை எப்போதுமே நாம் துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக சொல்லுகிறார் தாவீது ராஜா, என் பெலனே உம்மை கீர்த்தனை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் எனக்கு உயர்ந்த அடக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். அவரை உம்மை கீர்த்தனை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேவனை எப்போதும் துதித்து பாடுகிறோம். ஏன் என்று சொன்னால் அவர் என் பலன், அவர் என் பலனாக இருக்கிறபடினாலே அவரை நான் துதிப்பேன் என்று சொல்லி இங்கே கூட நாம் யாத்திராகம புத்தகம் 15 அதிகாரத்தில் தேவ ஜனங்கள் இந்த அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் வந்தபோது அவர்கள் பாடினதை நம்மாலே பார்க்க முடிகிறது. நான் வாசிக்கிறேன் யாத்திராகம 15:2, கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானார் என்று சொல்லி முதற் பகுதி சொல்கிறது. அதனாலே ஜனங்கள் அப்போது இஸ்ரேல் ஜனங்களும் மோசேயும் கர்த்தரை துதித்து பாடும் அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் என் பெலன் என் கீதமானார். என் தேவன் என் பெலனாக இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில் அவர் கீதமாக இருக்கிறார். நாம் ஏன் அவரை துதித்து பாடுகிறோம்? அவர் என் பெலனாக இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில் அவர் என் பாடலாக அவர் மாறினார். இந்த உலக ஜனங்களை நான் துதிப்பதில்லை, உலக காரியங்களை நான் துதிப்பதில்லை. என் தேவன் என் வாழ்க்கையில் பெலன், அவர் என் வாழ்க்கையில் எனக்கு கீதமாக மாறினார் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் சங்கடலை கடந்த போது பாடினார்கள். இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் எனக்கு ஒரு கீதமானார், கீர்த்தனையாக மாறினார். அதனாலே நாம் இன்றைக்கு கர்த்தரை நாம் ஏன் துதித்து பாடுகிறோம்? என் வாழ்க்கையில் அவர் பெலன், என் வாழ்க்கையில் அவர் துணை செய்கிறவர், என் வாழ்க்கையில் அவர் எனக்கு அடைக்கலம், என் வாழ்க்கையில் எதிரிகளுடைய சரிக்கட்டத்தில் எனக்கு நிகராய் செய்கிறவர், என் வாழ்க்கையில் அவர் என் பக்கபலமாக இருந்து என் எதிரிகளை என்னை மேற்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்து ரட்சிப்பின் பாதையில் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய கொடிய கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தில் பரவினாலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் என் பரிகாரியாக என் வாழ்க்கையில் இருந்து உன் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி தேவன் அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கும்படியாக எப்படிப்பட்ட நெருக்கடியிலும் வியாதி பலவீனங்களிலும் என்னை பாதுகாக்கிற ஒரு தேவனாக என் தேவன் இருக்கிறபடினாலே அவரை நான் துதிப்பேன் என்று நாம் இந்த எப்போதும் அவர் துதியை அவரை குறித்து நாம் பாடுகிறவர்களாக, அவர் மத்தியில் அவரை குறித்து நாம் ஜபிக்கிறவர்களாக நாம் இந்த நாளிலே இருப்போம். அதனால இந்த சங்கீதம் 59 ஒரு நெருக்கடி காலகட்டத்தில், உபத்திரத்தின் காலகட்டத்தில், பயத்தின் மத்தியில் பாடப்பட்ட ஒரு 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 சங்கீதமாக அது இருக்கிறபடினாலே தேவனை கர்த்தர் இந்த பாடலை இந்த நாளிலும் கூட அவர் ஆசீர்வதிப்பார். நாம் இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் அவரை நோக்கி நாம் இப்போது நாம் ஜெபிப்போம். தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து நாம் இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாம் ஜெப செய்வோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம் சோதரம் 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 ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இதோ இந்த அருமையான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரே கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, கிருபையும் மனதுருக்கும் நிறைந்தவரே உமக்கு சோதரம். இந்த நாள் இந்த வேலைக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, இதோ இந்த அருமையான இந்த நாளில் இந்த வேலையிலும் துதிக்கிறோம். கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் சமூகம் எங்களோடு இருந்து எங்களை தாங்க வழிநடத்த கிருபை செய்யும். அல்லேலூயா. பரபல 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 மனதுருகிறவரே மன்னிக்கிறவரே உமக்கு சோதரம் புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. புதிய நாளுக்காக எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் எங்கள் வாழ்க்கையில் பலனுமானவரே உமக்கு சோதரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு கூட சோதரம். எல்லா காரியங்களும் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை எதிரிகளை சரி கட்டுதலை காண்கிறபடியா செய்கிறவரே உமக்கு கூடான கூட சோதரம். அல்லேலூயா. இதோ தாவீது ராஜா சொன்னது போல நீரே எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் எங்கள் கீர்த்தனையானவரே உமக்கு சோதரம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் நேற்றும் இன்றும் மாறாத மனதுருகிறவரே மன்னிக்கிறவரே உமக்கு சோதரம் இந்த புதிய நாளுக்காக இந்த புதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக மென்னுமாக நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தரே உமக்கு கூட கூடி சோதரம். அல்லேலூயா. இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக மென்னுமாக நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக மென்னுமாக நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள ஒரே பேரு திரபரி பேரு நிறைவே கிரல பரபல் தேவனே உன்னதத்தின் தேவனே உன்னதத்தின் தேவனே ஒளியானவரே மகிமையின் ராஜாவே உமக்கு சோதரம். மாறாதவரே மாறாதவரே உமக்கு சோதரம். மனதுருகிற தெய்வாதி தேவனே உமக்கு சோதரம். மன்னிக்கிறவரே உமக்கு சோதரம். அல்லேலூயா.
ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன். நசிரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நம் கர்த்தருடைய ஜெபத்தை செய்வோம். பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென்.